நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
டாக்டர் வெங்கடாச்சலம் இறையன்பு. தமிழ்நாடு அரசில் IAS எனப்படும் இந்திய ஆட்சிப் பணி அதிகாரியாக பணியாற்றியவர் மற்றும் தமிழக அரசின் தலைமைச் செயலாளராகவும் பணியாற்றியவர். அறிவியல், வரலாறு, இலக்கியம், சமூகம், ஆன்மீகம் போன்ற பலவற்றை தமிழிலும் ஆங்கிலத்திலும் சுவையாக பேசும் சொற்பொழிவாளர். தமிழ் இலக்கிய பற்றுடைய இறையன்பு அவர்கள் படைப்பாற்றலில் பன்முக ஆளுமையுடையவர். நவீன இலக்கியத்தில் பெரும் பங்கை வகிக்கக்கூடிய சிறுகதை வரிசையில் அவர் பல நல்ல கதைகளை எழுதியுள்ளார். தமிழ் கலை மற்றும் பண்பாட்டுக் கழகம் நடத்தும் வருடாந்திர இனிய இலக்கிய சந்திப்பு என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள சிட்னி நகர் வரவிருக்கும் டாக்டர் இறையன்பு அவர்களுடன் உரையாடுகிறார் செல்வி. வணக்கம் டாக்டர் இறையன்பு அவர்களே.
வணக்கம்.
கூடிய விரைவில் நீங்கள் ஆஸ்திரேலியாவிற்கு வர இருக்கின்றீர்கள். அதை பற்றி நாங்கள் பேசுவதற்கு முன்னதாக உங்களை பற்றியும் நீங்கள் ஆற்றி வருகின்ற பணிகள் பற்றியும் பேசுவது நன்றாக இருக்கும் என்று நம்புகின்றேன். முதலாவதாக, அரச பணி, எழுத்தாளர், ஊக்கமளிக்கும் பேச்சாளர், ஆன்மீகவாதி என பல பரிமாணத்தில் பயணித்து வருகிறீர்கள். இதில் உங்கள் மனதிற்கு நெருக்கமானது என்றால் நீங்கள் எதை சொல்லுவீர்கள்? இறையன்பு யாராக அறியப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்?
பணி என்பது நம்மை இருத்தலோடு ஏய வைக்கின்ற செயல்பாடு. அரசு பணி மக்களோடு பழகவும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற விதிகளைக் கொண்டும் வரம்புகளைக் கொண்டும் அவர்களுக்கு உதவுவதற்கான வாய்ப்பு. சொற்பொழிவு என்பது படித்ததையும் உணர்ந்ததையும் பகிர்ந்து கொள்கின்ற ஊடாடல். ஆன்மீகம் என்பது நம்மை உணர்வதற்கான பாலம். இவையெல்லாம் நம்மை மேன்மைப்படுத்திக் கொள்கின்ற நிகழ்வுகள். ஒரே மனிதன் ஒருவருக்கு தந்தையாகவும் ஒருவருக்கு மகனாகவும் ஒருவருக்கு சகோதரனாகவும் இருப்பதைப் போல பல பரிமாணங்களில் நம்மை செழுமைப்படுத்திக் கொள்ள நாம் செய்யும் முயற்சிகள். எதை செய்கிறோமோ அதில் முழுவதுமாக மூழ்கி செய்கிற செயலாக நாமே ஆகிவிடுகிற போது அது தவமாக, தியானமாக, வழிபாடாக மாறிவிடுகிறது. அதை நோக்கித்தான் இந்த முயற்சிகளை எல்லாம் நான் மேற்கொண்டேன். ஆனால் இவை முகவரிகளும் அல்ல, அடையாளங்களும் அல்ல. நம்மோடு பழகியவர்கள் நம் பேரை மகிழ்கிற அளவிற்கு நாம் நடந்து கொள்வதும் அவர்களை கடந்து செல்வதுமே என்னுடைய கைரேகையாக இருக்க வேண்டும் என்று கருதுகிறேன்.
அடுத்ததாக, பட்டம் பெற கல்வி கற்பது நமது வாழ்வியல் கலையை கற்றுக் கொடுப்பது இல்லை என்ற கருத்து பரவலாக உள்ளது. அப்படி இருக்கும்போது பட்டப்படிப்பு மட்டும் போதுமா? இந்த உலகில் நாங்கள் வாழ்வதற்கு, கற்றுக்கொள்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
பட்டப்படிப்பு ஒன்றும் மட்டப்படிப்பு அல்ல. பலவற்றில் படித்தால் மட்டுமே செயல்படிய முடியும் என்கிற உண்மையான நிலை. மருத்துவம், பொறியியல் போன்றவற்றில் படிக்காமல் மின்னி மிளிர முடியாது. அதே நேரத்தில் அவற்றை எப்படி அணுகுகிறோம் என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும். மதிப்பெண்களுக்காக படித்தால் அவை மத்தாப்பாக கருகிவிடும், துருவ நட்சத்திரமாக நமக்கு வழிகாட்டாது. பட்டப்படிப்பு படிக்கிற போதே செயல்முறையில் களத்தோடு தொடர்பு கொண்டு கற்றுக்கொள்வதையும் மேற்கொண்டால்தான் கல்வி பயனுள்ளதாக இருக்கும். வாழ்வியலை கற்பதற்கு நாம் தான் முயல வேண்டும். கலையை பொறுத்தவரை முறையான கல்வி இல்லாமல் சாதித்தவர்கள் நிறைய பேர் உள்ளார்கள். வாழ்வியல் கல்வியை கல்லூரிகளில் மட்டும் கற்றுக்கொள்ள முடியாது, அதை வீதிகளில் தான் நாம் விளங்கிக் கொள்ள முடியும். நிறைய சிரமங்களை மேற்கொண்டும் தடைகளை சந்தித்தும் முயற்சியை தீவிரமாக்கியும் நாம் கற்பதை தொடர வேண்டும். வாழ்வியல் கல்வியை நான் கற்றுவிட்டேன் என்று யாரும் அறிவிக்க முடியாது. அது வாழ்வின் கடைசி நொடி வரை தொடர்கிற ஒன்று.
எழுத்து, இலக்கியம், இல்லம், பணி எல்லாவற்றிலும் உங்களால் எவ்வாறு சமசீராக பயணிக்க முடிகிறது என்று சொல்லுங்கள். குறிப்பாக அவ்வாறு பயணிக்கும் போது உங்களை சுற்றி இருப்பவர்கள், அதாவது நமது சமூகம், முன்வைக்கும் அழுத்தம் மற்றும் விமர்சனத்தை நீங்கள் எவ்வாறு கையாள்கிறீர்கள்?
எழுத்து என்பது என் ஓய்வு நேர உலகமாக இருக்கிறது. இலக்கியம் இழைப்பாறு மடியாக இருக்கிறது. பணி நிறைவு தருகிற உழைப்பாக இருந்தது. இல்லத்திற்கு ஒதுக்க வேண்டிய முழு நேரத்தையும் ஒதுக்காமல் மிச்சம் பிடித்ததே இவற்றை செய்ததற்கு கால அவகாசம் கிடைக்க வழிவகுத்தது. எல்லாவற்றையும் சமன் செய்ய வாழ்க்கை ஒன்றும் சமச்சீர் உணவு அல்ல. எல்லோரும் இல்லத்திற்கு போதிய நேரம் ஒதுக்க முடிவதும் இல்லை. அப்படி எண்ணற்றோர் களத்தில் நின்று போராடியும் பரிசோதனை கூடங்களில் உழைத்தும் ஆற்றிய பங்களிப்பே உலகின் முன்னேற்றமாக ஒளிர்கிறது. மன அழுத்தம் அரசு பணியில் தவிர்க்க முடியாது. சில நேரங்களில் விழுங்குகிற சக்தியை காட்டிலும் கூடுதலாக கடித்து விடுவது உண்டு. அவற்றை சந்திப்பதற்கு ஒப்புக்கொண்டுதான் பணியில் சேர்கிறோம். நாம் செய்கிற பணியில் எதிர்பார்த்த விளைவுகள் வருகிற போதும் அழுத்தம் அமுங்கி விடுகிறது. இலக்கியம் நமக்கு முதிர்ச்சியையும் அதிர்ச்சிகளை சந்திக்கின்ற பக்குவத்தையும் அளிக்கிறது. உயர் அரசு பணிகளும் ஒரு வகையில் பொது வாழ்க்கையை போன்றவைதான். நாம் அதுபோன்ற சூழலில் இல்லத்தில் இருக்கும் நொடிகள் மிகவும் குறைவு. நெருங்கியவர்களின் சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு கூட செல்ல முடியாமல் போய்விடுவது உண்டு. எனவே பொது வாழ்க்கையில் வருவதைப் போல வராவிட்டாலும் குறிப்பிட்ட அளவு விமர்சனங்கள் வரத்தான் செய்கின்றன. அவை ஆக்கப்பூர்வமானவையா அல்லது வேண்டுமென்றே வைக்கப்படுகின்றனவா என்பதை அலசி ஆராய்ந்து அணுகுவதைத்தான் நான் பணிக்காலம் முழுவதும் செய்தேன்.
ஒரு மனிதனுக்கு ஆன்மீகம் ஏன் அவசியம் என்று சொல்லுவீர்கள்? அப்படி அவசியம் என்றால் அதற்கான நேரம் வரும் வரை காத்திருக்க வேண்டுமா, அல்லது ஒவ்வொரு மனிதனுக்கும் அதற்கான தேடுதல் அவசியம் என்று சொல்வீர்களா?
ஆன்மீகம் என்பது வயோதிகத்தோடு தொடர்புடையது அல்ல. பக்தி வேறு, ஆன்மீகம் வேறு. மதம் வேறு, ஆன்மீகம் வேறு. ஆன்மீகம் என்பது தன்னை உணர்கிற முயற்சி. கல் போல இருக்கின்ற தன்முனைப்பை சருகு போல ஆக்கிக் கொள்கின்ற செயல்பாடு. அனைவரையும் அன்போடு நடத்துவதும் கருணையோடு திகழ்வதும் ஒரு புழுவை கூட நம்மை போன்ற உயிராக கருதி இம்சிக்காமல் இருத்தலுமே ஆன்மீகத்தின் உச்சம். தன் முனைப்பை முழுவதுமாக உதிர்க்கிற போது மட்டுமே ஆன்மீகவாதியாக அறியப்படுவீர்கள். சிறிய வயதிலிருந்தே இயற்கையை நேசிப்பதையும் இருத்தலை கொண்டாடுவதையும் கற்றுக்கொண்டால்தான் நாம் தொடர்ந்து ஆன்மீக பயிற்சியில் நம்மை முழுமையாக ஒப்படைக்க முடியும். முதுமை வேறு, முதிர்ச்சி வேறு. கருப்பு முடி நரைப்பது முதுமை, கருத்துகள் நரைப்பது முதிர்ச்சி. நம்மை முதிரச் செய்கிற அனுபவமே ஆன்மீகம்.
இளைய தலைமுறையினரை குறிவைத்து நீங்கள் ஊக்கமளிக்கும் பேச்சுக்களை செய்து வருகிறீர்கள். அப்படி இருக்கும்போது தற்போதுள்ள இளைய தலைமுறையினரிடம் நீங்கள் பார்த்து வியந்து மகிழ்ந்த விடயம் என்றால் நீங்கள் எதை சொல்லுவீர்கள்? அதே போன்று மன கவலையடையும் விடயம் என்றால் நீங்கள் எதை சொல்லுவீர்கள்?
இளைய தலைமுறையினர் வீதி முடுக்குடன் திகழ்கிறார்கள். எந்த புது இடத்திற்கும் அவர்களால் அச்சமின்றி பயணிக்க முடியும். புதியவற்றை கண்டறிய வேண்டும் என்கின்ற முனைப்பும் உந்துதலும் அவர்களிடம் அதிகம் காணப்படுகிறது. அவர்கள் நினைத்தால் நிறைய சாதிக்க முடியும். அதுவே எனக்கு பிடித்த விடயம். ஆனால் பலர் அவர்கள் ஆற்றலை முழுமையாக பயன்படுத்தாமல் இருக்கிறார்களே என்கிற ஆதங்கமும் உண்டு.
இயந்திரங்களுடன் அல்லாமல் மக்களுடன் இணைந்து பயணிக்க விரும்புவதாக நீங்கள் கூறுவதை கேட்டிருக்கிறேன். புலம்பெயர்ந்த தமிழர்கள், அவர்களிடம் நீங்கள் அவதானித்த கற்றுக்கொண்ட விடயங்கள் பற்றி பகிர்ந்து கொள்ள முடியுமா?
புலம்பெயர்ந்தவர்கள் தமிழை அதிகம் நேசிக்கிறார்கள். தமிழ் இலக்கியங்களை விரும்பி படிக்கிறார்கள். தூய தமிழை பேசுகிறார்கள். அவர்களிடம் பழைய இலக்கியங்களை எல்லாம் முழுமையாக கற்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் அதிகம் காணப்படுகிறது. ஒருமுறை பழகிவிட்டால் அவர்களுடைய நட்பு எப்போதும் தொடர்கிறது. எதையும் தெளிவுடன் ஐயமறக் கற்க வேண்டும் என்கின்ற பண்பை நான் பயணித்த நாடுகளில் உள்ள தமிழர்களிடம் என்னால் காண முடிகிறது. அதுவே அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய கல்வி, ஒற்றிக்கொள்ள வேண்டிய பண்பு.
இப்போது உங்களுடைய ஆஸ்திரேலிய பயணம் பற்றி பேசுவோம். உங்களின் ஆஸ்திரேலிய பயணம் பற்றி சொல்லுங்கள். இனிய இலக்கிய சந்திப்பு என்ற நிகழ்வுக்கு வர இருக்கிறீர்கள். அதில் இலக்கியத்தில் விருந்தோம்பல் பற்றி பேச உள்ளீர்கள். அதை பற்றி சொல்லுங்கள். இங்கிருக்கின்றவர்கள் உங்களிடமிருந்து என்ன எதிர்பார்க்கலாம் அந்த நிகழ்ச்சியில்?
பசுமை காலமாக என் மீது ஏற்கனவே விழுந்த தன்னம்பிக்கை பேச்சாளர் என்கிற தேவையில்லாத முத்திரையை அழிக்க நான் பல தலைப்புகளில் ஓய்வு பெற்ற பிறகு பேசி வருகிறேன். மருத்துவர்களிடம் பேசுகிறேன், புதிதாக நியமிக்கப்பட்ட நீதிபதிகளிடம் பேசுகிறேன், பல்கலைக்கழகங்களில் பட்டமளிப்பு விழாக்களில் பேசுகிறேன். மாணவர்களிடம் பேசுகிற போது கல்வியை பற்றி பேச வேண்டிய சூழல் இருக்கிறது. பல நேரங்களில் நாம் மாணவர்களிடம் மட்டுமே பேசும் சூழலும் உள்ளது. அதனால் தன்னம்பிக்கை பேச்சாளர் என்று அம்மை குத்திவிட முடியாது. எனவே வர்த்தகம், உணவு மேலாண்மை, முதுமை, நட்பு, மரணமிலா பெருவாழ்வு, கலீல் ஜிப்ரான், தாவோ போன்ற பல தலைப்புகளை பேசி வருகிறேன். அவ்வாறு புதிய தலைப்பில் பேசும்போது என்னையும் புதுப்பித்துக் கொள்கிறேன். பல புத்தக கண்காட்சிகளில் இலக்கியம் தொடர்பாக பேசி வருகிறேன். ஏற்கனவே நான் இலக்கியத்தில் மேலாண்மை, இலக்கியத்தில் விருந்தோம்பல் போன்ற நூல்களை எழுதியிருக்கிறேன். நாமக்கல்லில் கோழி வளர்ப்பு அதிகம் என்பதால் அந்த மாவட்டத்தில் நடந்த புத்தக கண்காட்சியில் இலக்கியத்தில் கோழிகள் என்று பேசினேன். அதை போலவே இலக்கியத்தில் நீதி, இலக்கியத்தில் மலர்கள், இலக்கியத்தில் காதல் என்று பேசியுள்ளேன். ஆஸ்திரேலியாவில் இலக்கிய சத்திப்பு என்பதால் இலக்கியத்தில் விருந்தோம்பல் பற்றி பேசுவது என முடிவெடுத்தேன். இன்றிருக்கும் சூழலில் முகம் தெரியாத மனிதர்களை விருந்தினர்களாக நாம் எப்படி உபசரிக்க முடியும் என்பதே என் பேச்சின் சாரமாக இருக்கும்.
மிக்க நன்றி டாக்டர் இறையன்பு அவர்களே. உங்களை சந்திக்கும் ஆவலோடு நாங்கள் காத்திருக்கின்றோம். இனிய இலக்கிய சந்திப்பில் உங்களை சந்திக்கும் ஆவலோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி அம்மா, நன்றி, வணக்கம்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் போட்காஸ்ட், கூகுள் போட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று போட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.